இந்த ஆராதனைக்கு முகத்தடமையாக வந்தவங்க எல்லாரும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் உள்நாட்டிலிருந்து வந்திருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து வந்திருந்தாலும் நீங்கள் வந்த இடம் சரியான இடம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நாம் எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 18 அதிகாரம். ஜஸ்ட் பிளீஸ் ஓபன் யுவர் பைபிள் அண்ட் டேக் தி வேர்ட். ரெண்டு ராஜாக்கள் 18 அதிகாரம், அதுல 19, 20, 21 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் குளிராக இருக்க முடியாத உங்களுக்கு ஹைஸ்கூல் போட மறந்துட்டாங்க போல. ஸோ சீக்கிரமாக நாம் குடிக்கிறதுக்கு பார்ப்போம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 18 19 20 21 பாசி.
ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரியா ராஜாவாகிய மகா ராஜவன ராஜாவா இருக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனையும் வல்லமையும் உண்டென்று நீ சொல்லுகிறாயா? அது வாய்ப்பேச்சு அன்றி வேறல்ல. நீ என்னை விரோதிக்கும்படி யார் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய்? இதோ நெறிந்த நாணலாய அந்த எகிப்தை நம்புகிறாய். அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது அவன் உள்ளங்கையில் பட்டு உருவிப்போம். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் தன்னை நம்புகிற யாவருக்கும் இப்படியே இருப்பான்.
ரைட். இந்த 19 வசனத்தின் கீழ்பகுதியிலே சொல்லப்படுகிறது, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? இன்றைக்கு உன் நம்பிக்கை என்ன என்கின்ற தலைப்புகளே நான் உங்களோடு தேவனுடைய வசனத்தை பேசலாம் என்று ஆண்டவருக்குள்ளே வாஞ்சிக்கிறேன். உன் நம்பிக்கை, வாட் இஸ் யுவர் ஹோப் டுடே? உன் நம்பிக்கை என்ன என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். யூதாவின் ராஜாக்களிலே எசேக்கியா ராஜா மிகவும் குறிப்பிடத்தக்க ஒருவர். ஆண்டவராகிய தேவன் மேல் மிகவும் நம்பிக்கையாக இருந்து தான் தேவன் மேலே வைத்த நம்பிக்கையினால் இஸ்ரவேலை ஒரு மாபெரும் எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு ரிவைவலிஸ்ட், ஒரு எழுப்புதல் வீரனாகவும் ஒரு ராஜாவாகவும் அவர் காணப்படுகிறார். இவர் யூதாவை ஆண்ட காலத்திலே ஜனங்கள் தேவனை தேடும்படிக்கும் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கும்படிக்கும் தேவன் பக்கமாக திரும்பினார்கள் என்று சொல்லலாம். நாம் இங்கே வாசிக்கிறோம் இந்த 18 அதிகாரத்திலே அவரை குறித்து 1-2 வசனம் எசேக்கியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 5-6 வாசித்து பார்த்தால், அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. 6 வசனம் சொல்றது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொண்டு நடந்தான். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிட்டு வெற்றிகள் கிட்டியது, வாய்ப்புகள் கிடைத்தது என்று சொல்லலாம் நாம் பார்க்கிறோம். சோ இந்த எசேக்கிய ராஜா ஆண்டவரிலே மிக 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 நம்பிக்கை வைத்து வாழ்ந்த ஒரு மனிதனாக காணப்படுகிறார், ஒரு ராஜாவாக காணப்படுகிறார். சோ இவருடைய காலத்திலே, இவர் ஜனத்தை ஆண்ட காலத்திலே திடீரென அவரை சூழ யுத்த மேகங்கள் வர ஆரம்பமாயிடுது. அவரிடம் பார்க்க அவர் வைத்திருந்த ராணுவத்திலும் பார்க்க அவரை மிஞ்சின அதிலும் பார்க்க வல்லமை மிக்க இன்னும் ஒரு சாம்ராஜ்யம், இன்னும் ஒரு சக்கரவர்த்தி, அசீரியா ராஜா என்று சொல்லப்படுகிற சனகரிப் என்று சொல்லப்படுகிற அசீரியா ராஜா ஒருவன் ஏராளம் ராணுவத்தோடும் ரதங்களோடும் குதிரைகளோடும் யூதாவை முட்டுகையிட்டு அதை மேற்கொள்ள வந்த போதுதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான காரியம் சம்பவித்தது. நம்மை விட, நமக்கு இருக்கிற பலத்தை விட, நமக்கு இருக்கிற சக்தியை விட நேர்மையாக அல்லது பலம் மிக்கதான ஒரு வல்லமை அல்லது ஒரு சக்தி நம்மோடு போராடும் போது நாம் சோர்ந்து போகிறது உண்மைதான், அல்லது நாம் பலம் குன்றி போறது உண்மைதான். இது வாஸ்தவம், இது நிதர்சனம். சோ எசேக்கியா ராஜாவை விட மிகவும் பெரிய ராணுவமாகிய அசீரிய ராணுவம் யூதாவை முட்டுகை இட்ட போது வேற வழி தெரியல. யூதாவின் ராஜாவாகிய ஏசேக்கியா கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்தபடியால் அவன் தேவனை நோக்கி பார்த்து தேவ வழிகளிலே நடந்து தேவனுடைய முகத்தை தேடினான். அவன் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்தபடியால் தன்னை பார்க்க பெரிய ராணுவம் தன் ராஜ்யத்தை சூழ்ந்து கொண்ட போதும் அவன் தேவன் மேல வைத்த நம்பிக்கையிலே அவன் அசையவில்லை, அவன் பின்வாங்கவில்லை, அவன் ஆண்டவர் மேல வைத்த நம்பிக்கையிலே கொஞ்சமும் குறையவில்லை, அவன் நம்பிக்கை குன்றவும் இல்லை குறையவும் இல்லை. சோ ஜனங்களை தேவன் மேலே வைத்த நம்பிக்கைகளிலே வைத்து காத்திருந்த இந்த எசேக்கியா ராஜாவை பார்த்துதான் இந்த அசீரியா ராஜாவின் படை தலைவன் ஒரு வார்த்தை சொல்லுறான், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? உங்களை பார்த்து பெரிய ராணுவத்தோடு நாங்கள் வந்திருக்கிறோம், படைகளோடும் குதிரைகளோடும் ரதங்களோடும் உன்னுடைய சாம்ராஜ்யத்தை சூழ சூழ்ந்திருக்கிறோம், உன்னை மேற்கொள்ளக்கூடிய பலம் எங்களுக்குள்ள இருக்கிறது, நீ அமைதியாக அமெரிக்காக இப்படி இருக்கிறதன் காரணம் என்ன, நீ நம்பியிருக்கிற உன் நம்பிக்கை என்ன, அப்படி என்று ஒரு கேள்வி அந்த படைத்தலைவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தேவன் மேலே நம்பிக்கை வைத்த அந்த எசேக்கியா ராஜாவை அவனை சுற்றிலும் யுத்தம் சூழ்ந்திருந்த போதும் போர் மேகங்கள் சூழ்ந்த போதும் இந்த ராஜா தேவன் மேலே அசையாமல் நம்பிக்கை வைத்தபடியால் தேவன் அவனுக்கு அனுஸ்மரணையாக வந்து ஒரு தூதரை அனுப்பி 180,000 ராணுவ வீரர்களை அசீரிய பாளையத்திலே கொன்று குவித்து எசேக்கியா ராஜாவையும் யூதா ஜனங்களையும் அவர் ராஜ்யத்தையும் காப்பாற்றி தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு வெற்றி கொடுத்தார் என்று சொல்லி நாம் இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். சோ ஆண்டவர் மேலே அந்த ராஜா வைத்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தேவன் அவனுக்காக யுத்தம் பண்ணி ஒரு தூதனை அனுப்பி 180,000 ராணுவ வீரர்களை கொன்று எசேக்கியா ராஜாவுக்கு வெற்றி கொடுத்தார் என்று சொல்லி இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறோம். காரணம் என்ன? எசேக்கியா தேவன் மேலே வைத்த நம்பிக்கை தான் காரணம். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை அவனை சூழ்ந்த போதிலும் நம்பிக்கையற்ற காரியங்கள் தன்னை சூழ நடந்து கொண்டு இருந்த போதிலும் அவன் தேவன் மேல வைத்த நம்பிக்கையிலே அவன் அசையவில்லை. என கரிமானவர்களே, இந்த வேதத்திலே நான் பார்க்கிறேன் பல இடங்களிலே ஜனங்கள் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இருந்திருக்கதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. யோபு என்கின்ற ஒரு பக்தனை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் மேலே அசையாத நம்பிக்கை வைத்திருந்த ஒரு அருமையான தேவ மனிதர். 13 யோபு 15 வசனத்திலே இப்படியாய் ஒரு வார்த்தையை, மறக்க முடியாத ஒரு வார்த்தையை அவர் சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். அர்த்தம் என்ன? என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என்ன நடக்காமல் போனாலும், எது வந்தாலும் எது வராவிட்டாலும் நான் அவர் மேல வைத்த நம்பிக்கையை விட்டு நான் விலக மாட்டேன். அவருடைய வாழ்க்கையிலே பல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தது. வேதத்தை படித்த உங்களுக்கு தெரியும், அவருக்கு இருந்த ஆடு மாடுகள் எல்லாம் ஒரே நாளிலே அழிந்து போயிட்டு, மட்டுமல்ல அவருடைய பிள்ளைகளும் ஒரே நாளிலே மறித்து போய்விட்டார்கள். இதையெல்லாம் செய்த பிசாசு பின்னும் போய் தேவ சமூகத்தில் பேசி தேவனிடத்தில் அனுமதி பெற்று அவன் சரீரத்தை கொடிய பருக்களினால் வாரித்தான் என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். உள்ளங்கால் தொடங்கி உச்ச தலை வரைக்கும் கொடிய கொப்பளங்கள், தலை தொடங்கி கால் வரைக்கும் தீராத வியாதி. நன்றாய் இருந்த அந்த மனிதன் ஒரே நாளில் இப்படி வியாதிப்பட்டு தனித்து விடப்பட்டு மன கிளேசம் அடைந்து தனித்து உட்கார்ந்து சாம்பலிலே உட்கார்ந்து ஒரு ஊட்டை எடுத்து அவன் சுரண்டி கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, நம்பிக்கையோடு வாழ்ந்த அந்த மனிதன் நன்றாய் இருந்த அந்த தேவ மனிதன் திடீரென அவருடைய வாழ்க்கையில அடித்த புயலினார், திடீரென அவருடைய வாழ்க்கையில வீசின பொல்லாத சூறாவளியினார், நம்பிக்கையெல்லாம் சிதைந்து நாதியற்ற ஒரு மனிதனாய், தனித்து விடப்பட்ட ஒரு மனிதனாய், ஓட்டை எடுத்து சுரண்டிக் கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தாரே, அவருடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, திடீர் திடீரென அடிக்கிற சூறாவளிகள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையை குலைக்கிறது. பாரு, யோபு நினைத்து பார்த்திருக்க மாட்டான், என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் சம்பவிக்கும் என்று அவர் நினைத்தே பார்க்கவில்லை. திடீரென வளர்ந்த ஒரு காரியம், சுகமான வாழ்வு சூறையாடப்பட்டது, பல சூறாவளிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அவருடைய வாழ்க்கையில அடித்து அவரை நெற்கதியாக்கி தனித்து விடப்பட்டு சாம்பலிலே உட்கார்ந்து ஓட்டு எடுத்து தன்னை சுரண்டி கொண்டிருந்தார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அப்படியான ஒரு நேரத்தில் தான் யோபு சொல்லுற வார்த்தைகள் நம்ம சிந்திக்க வைக்கிறது. எப்படியா இருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு எப்படியாய் மாறிவிட்டான். ஒரு நாளில நடக்கிற சம்பவமே நம்முடைய வாழ்க்கையை திருப்பி விடும். ஆகவே மனுஷன் தன் வாழ்க்கையை குறித்து மேன்மை பாராட்டத்துக்கு தேவனுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை என்பதை நாம் எல்லோரும் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 19 அதிகாரத்தில், யோபு 19 அதிகாரத்தில் 14 வசனத்திலிருந்து அவர் தன்னுடைய சூழ்நிலையை விவரிக்கிறார். தான் இருக்கிற நிலைமையை அவர் தன் வாயினாலே சொல்லுகிறதை, விவரிக்கிறதை, விளக்குறதை நாம் இங்கே பார்க்கக்கூடிய யோபு 19 அதிகாரம் 14 வசனத்தில் இருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால், தன்னுடைய சூழ்நிலையை குறித்து அவர் மனம் குமுறுகிற ஒரு காட்சியை இங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அவர் சொல்லுறாரு, என் பந்து ஜனங்கள் என்னை விட்டு விலகி போனார், என் சொந்த பந்தமெல்லாம் என்னை விட்டு விலகி போய்விட்டது, என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார். நமக்கு எல்லாம் நல்லாக இருக்கும் போது சொந்த பந்தங்கள் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளும், நண்பர்கள் ஏராளமாக இருப்பார்கள். ஆனா அதே மனுஷன் கெட்டு போய்விட்டால் இருக்கிற சொந்த பந்தங்களும் நண்பர்களும் ஓகோ என்று போய்விடுவார். யோபு நன்றாக இருக்கும் போது அவனுக்கு சொந்த பந்தங்கள் ஏராளம் இருந்தது, நண்பர்கள் ஏராளம் இருந்தார்கள். ஆனால் அதே யோபு கெட்டு போன போது அவருடைய வாழ்க்கையில அவன் மிக மிகவும் மிகவும் தாழ்ந்த ஒரு நிலைமைக்கு போன போது அவனுக்கு இருந்த சொந்ததெல்லாம் அவனை விட்டு விலகி போய் நண்பர்கள் எல்லாம் அவனை கைவிட்டார்கள் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, என் வீட்டு ஜனங்களும் என் வேலைக்காரிகளும் என்னை அந்நியனாக எண்ணுகிறார்கள். வீட்டில் இருக்கிற வேலைக்காரிகள் கூட என்னை அந்நியனாக எண்ணுகிற ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன் சொல்லி அவர் அங்கலாய்க்கிறதை நாம் பார்க்கக்கூடிய. அது மட்டுமல்ல, அவர்கள் பார்வைக்கு நான் பரதேசி ஆனேன், நான் என் வேலைக்காரனை கூப்பிடுற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிற்று. என்னை நோக்கி கெஞ்சினவர்களை இப்ப நான் அவர்களை நோக்கி கெஞ்ச வேண்டிய ஒரு பரிதாபமான சூழ்நிலைக்குள்ளே நான் மாறிவிட்டேன் என்று சொல்லி, நான் ஆக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி பரிதபிக்கிற ஒரு ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன், ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையை இங்கே நாம் காணக்கூடியதா இருக்கிறது. அது மட்டுமல்ல, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, என் கர்ப்பத்தின் பிள்ளைகளுக்காக பரிதபிக்கிறேன், நண்பர்கள் எல்லாம் மறந்து போனாங்க, சொந்த பந்தங்களும் என்னை விட்டு போய்விட்டது, வேலைக்காரர்கள் கூட என்னை ஏளனம் பண்ணுறார். ஆனால் போதா குறைக்கையும் என் மனைவியும் அப்படியே ஆகிவிட்டார், என் சுவாசம் என் மனைவிக்கு பிடிக்கவே இல்லை, என் பக்கத்தில் வரவே அவளுக்கு விருப்பம் இல்லை. பிகாஸ் ஆஃப் மை சிச்சுவேஷன், நல்லாக இருக்கும் போது, நான் நன்றாய் வாழ்ந்திருக்கும் போது எல்லோரும் என்னை நெருங்கி வந்தார்கள், என்னை தேடினார்கள், என்னை நாடினார்கள். ஆனால் இன்றைக்கு நான் கெட்டு போன போது, நான் என் வாழ்க்கையில இழக்கக்கூடாதவர்களை நான் இழந்து போன போது, என்னை நெருங்கி இருந்தவர்கள், என்னோடு கூட இருந்தவர்கள், என்னோடு ஒன்றாக இருந்தவர்கள் எல்லாம் என்னை விட்டு ஒன்றன் பின் ஒன்றாக போய்விட்டார்கள். போதா குறை, அவர்கள் எல்லாம் என்னை மறந்து போனார்கள், எல்லாராலும் மறக்கப்பட்டு போன ஒரு சூழ்நிலை. ஒரு கட்டத்தில் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், நான் எல்லாராலும் மறக்கப்பட்டு போனேன், உடைந்து போன ஒரு பாத்திரம் போல இருக்கிறேன் என்று அவர் தேவரை நோக்கி கதறின ஒரு சூழ்நிலையும் நாம் பார்க்கலாம். அதே போலதான் இங்கே யோபுவும் அங்கலாய்கிறார். எல்லாராலும் நான் மறைக்கப்பட்டு போனேன், என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டிருக்கிறது, மற்றவர்களுக்கு என் சுவாசம் வேறுபடலாம், ஒன்றும் ஆச்சரியப்படுவதில்லை, ஆனால் என் சொந்த மனைவிக்கு என் சுவாசமே வேறுபட்டிருக்கிறது, என் அருகே வரக்கூட அவள் விரும்பாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். என் நிலைமையை பார்த்து நான் பரிதபிக்கிறேன். என்னை குறித்து பரிதபிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லை, என் நிலைமை குறித்து அங்கலாய்க்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. எல்லாரும் என்னை விட்டு தூர போனார்கள், எல்லாரும் என்னை மறந்து போனார்கள், எல்லாரால நான் மறக்கப்பட்டு போன நிலைமை என்னே பரிதாபம். அது மட்டுமல்ல, சிறு பிள்ளைகளும் என்னை அசட்டு பண்ணுறார். நான் எழுந்தால் அவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார். என் பிராண சிநேகிதர் எல்லோரும் என்னை வெறுக்கிறார்கள். என்னை சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளான, என் எலும்புகள் என் தோலோடும் என் மாமிசத்தோடும் ஒட்டி இருக்கிறது, ஒட்டி கொண்டிருக்கிறது. என் பற்களை மூட கொஞ்ச தோல் மாத்திரம் தப்பின. எப்படி இருந்த ஒரு மனுஷன் என்னை எப்படியாவது மாறிட்டான். உயரத்தில் இருக்கிறவர்கள் தாழ தள்ளப்படுவதும், கீழே கிடக்கிறவர்கள் உயரத்தில் போறதும் நாம் இந்த உலகத்திலே பார்க்கிற ஒரு காரியம். யோபு நன்றாக இருந்தார், ஆனால் திடீரென அவருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட காரியங்கள் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழலுக்குள்ளே அவரை கொண்டு வந்தது. என்னை கவனிங்க, அவரை சுற்றிலும் நம்பிக்கையற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார். நிக்கதியான தனித்து விடப்பட்டிருக்கிறார். எல்லாராலும் வெறுக்கப்பட்டு மறக்கப்பட்டு தனியொரு மனிதனாய் தன் சுகத்தையும் இழந்து, எப்படியோ இருந்த யோபு இன்றைக்கு இப்படியாய் மாறிட்டார். நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எந்த பக்கம் திரும்பினாலும் ஒன்றும் தெரியல, நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஆனால் சூழ்நிலைகள் நம்பிக்கையற்று இருந்த போதும் அந்த சூழ்நிலையிலும் அந்த தேவனுடைய அறிக்கை என்ன தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் நம்பிக்கை இருப்பேன். What a great hope upon God. நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் நலமாக சுகமாக சரியாக நேர்த்தியாக சீராக இருக்கும் போது நாம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், I believe Lord, அப்படி சொல்றது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா யோபுவை போல எல்லாமே நமக்கு நிற்கதியாக தோன்றினாலும், நம்பி இருந்தவர்கள் எல்லாம் நம்பிக்கையற்று போனாலும், எல்லாமே நம்மை விட்டு போனாலும், அந்த சூழ்நிலையிலும் நீ சொல்லுவியா, சொல்ல முடியுமா, கர்த்தாவே நான் உம்மை நம்புகிறேன், நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில நான் நம்புகிறேன். யோபுடைய வாழ்க்கையில் நாம் இதைத்தான் பார்க்கிறோம், படிக்கிறோம். எல்லாம் அவனை விட்டு போய்விட்டது. உண்மையாக அவனுடைய வாழ்க்கையில முழுவதும் நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இனி அவனுடைய சுக வாழ்வு துளிர்க்குமா? இனி திரும்பவும் அவன் பழைய நிலைமைக்கு திரும்புவானா? முன்னிருந்த சீரும் சிறப்பும் அவனுக்கு கிடைக்குமா? அவன் சமூகத்திலும் சமுதாயத்திலும் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியுமா என்று அவரை பார்க்கிறவர்கள், ஈவன் அவருடைய மனைவி கூட, அவருடைய பிராண சிநேகிதர் கூட எண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை உண்மைதான். ஆனால் அந்த தேவ மனிதன் சொல்லுகிறார், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். இப்படி அவர் தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்தபடியால் முடிவு என்ன? What is the consequence? விளைவு என்ன? முடிவு என்ன? ஆண்டவர் உன்னை இரட்ட தனியாக ஆசீர்வதித்து அதே இடத்தில் அதே ஜனங்கள் நடுவில் உயர்த்தினார். தன் நாமத்தை மகிமைப்படுத்தினார் சொல்லி நாம் பார்க்கிறோம். என்ன கருமையான தேவ ஜனமே, நாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நடக்கிற சம்பவங்கள், அடிக்கிற சூறாவளிகளால் நம்முடைய வாழ்க்கையிலும் பல கட்டங்களிலே பல கோணங்களிலே நாம் நம்பிக்கை இழந்து போகிற நிலைமைகள் நமக்கு வரத்தான் செய்கிறது, ஏற்படத்தான் செய்கிறது. ஆனால் நம்மை சுற்றிலும் நம்பிக்கை அட்டு போயிருந்தாலும் நாம் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு நாம் அசையவே கூடாது, மாறவே கூடாது. என்றால் நாம் தேவன் என்றைக்கும் அவர் தேவனாகவே இருக்கிறார். நான் சொல்றேன் கேளுங்க, உங்களுடைய உன்னுடைய என்னுடைய இந்த சின்ன வாழ்க்கையை பாதுகாக்க அவரால் கூடும் என்பதை நீ நம்பித்தான் ஆகணும். அவரை நம்பி கைவிடப்பட்டதாக இதுவரை சரித்திரத்தில் ஒருவரையும் நீங்கள் கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. பல ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல பல இடங்களிலே தேவனுடைய ஜனங்கள் தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலை வரத்தான் செய்யும். யோசேப்பு அருமையான ஒரு தேவனுடைய மனிதன், நீதியாய் வாழ்ந்தவர், உத்தமமாய் ஜீவித்தவர், பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். ஆனால் அதே தேவ மனிதன் குழியிலே போடப்பட்ட, வெளியிலே வராதபடிக்கு அங்கேயே மறித்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனாலும் அவர் தேவன் மேலே வைத்த நம்பிக்கையை விட்டு அவர் அசையவே. சொந்த சௌரங்களாலே அந்நிய ஜனங்களிலே விற்கப்பட்ட போது அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் அண்டர்கிரவுண்டிலே நிலவரையிலே ஒரு குற்றவாளியை போல அவர் கிடந்த போதும், அவர் அடைக்கப்பட்ட போதும் தேவன் மேலே அவர் வைத்த நம்பிக்கையை விட்டு அவர் விலகவே இல்லை. ஆகவே தேவன் அவனை ஆசீர்வதித்து அந்த தேசத்துக்கு அதிகாரியாக மாற்றினார் என்பதில் என்ன ஆச்சரியம் இருக்கு. புதிய ஏற்பாட்டுக்கு நாம் வரும்போது ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே மாமிசத்தில் இருந்த நாட்களிலே கூட இப்படிப்பட்ட பல சம்பவங்களை நாம் பார்க்கக்கூடியதாக மார்க்கு 5வது அதிகாரத்திலே ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுது. 12 வருடமாய் பெரும் பாடு உள்ள இஸ்திரி, தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் விற்று அவள் ஒரு பணக்காரியாக இருந்திருக்கார். தனக்கு உண்டானவர்களை எல்லாம் விற்று வைத்தியர்களுக்கு செலவழித்து சற்றும் சுகமாகாதபடியால் தன் வாழ்க்கையில விரக்தி விட்டு வெறுப்புட்டு இருந்த ஒரு சூழ்நிலை. போகக்கூடிய எல்லா வைத்தியத்திலும் போனால், இருந்ததெல்லாவற்றையும் செலவழித்தால், ஆனாலும் அவளுக்கு சுகமும் இல்லை, வியாதி தீர்ந்த பாடும் இல்லை. எல்லா வைத்தியத்திலும் போனால், இருந்ததெல்லாம் செலவழித்தாள், இருந்ததெல்லாம் செலவழிந்தாயிட்டது, எந்த வைத்தியத்தில் போய் சற்றும் வேதம் சொல்றது சற்றும் ஒரு கொஞ்சம் கூட அவள் சுகமாகவில்லை. தன் வியாதியினால் நம்பிக்கையற்று போய்விட்ட ஒரு நிலைமை. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே வியாதிகள் அவர்களை நெருக்கிற போது, நோய்கள் அவர்களை நெருக்கிற போது, வாழ்க்கையை குறித்த ஒரு நம்பிக்கை அட்டுப்போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்படுறார். எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையற்ற நாடியற்ற மக்களாக நடமாடுறது நாம் பார்க்கக்கூடிய பிகாஸ் ஆஃப் தியர் டிசீஸ். ஏனென்றால் அவருடைய வியாதி அவர்களுக்கு சவாலாக இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையின் நம்பிக்கையை அந்த வியாதி விழுங்கி போடுறது. ஆகவே அவருடைய வாழ்க்கையில நம்பிக்கையற்று காணப்படுறார். 12 ஆண்டுகள், 1 வருடம் இல்ல, 2 வருடம் இல்ல, 5 வருடம், 12 ஆண்டுகள் பெரும் பாடு என்று வேதம் அவளை குறித்து விவரிக்கிறது. மிகவும் வேதனைப்பட்டார் அந்த கொடிய வியாதியினர். என்ன கருவியானவர்களே, சற்றும் சுகமாக எல்லாம் செலவழித்தாய்ட்டு, எல்லா ஸ்பெஷலிஸ்டையும் பார்த்தாய்ட்டு, ஆனாலும் நோய் குணமாக இல்லை. வாழ்க்கையில சலிப்பு வெறுப்பு இனி வாழ்ந்தென்ன பிரயோஜனம், ஒருவேளை அப்படி நினைத்திருக்கலாமோ. அந்த சூழ்நிலையில தான் ஒரு நாள் ஆண்டவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவர் வஸ்திரத்தை, அவர் ஆடையின் தொங்கலை தொட்டால் கூட நான் சுஸ்தமாவேன் என்று நம்பி எழுந்தாள், விரைந்தாள், ஓடினாள், தொட்டால் அவள் எதிர்பார்த்த, அவள் விரும்பின சுகத்தை இலவசமாக பெற்றுக் கொண்டாள் சொல்லி நாம் பார்க்கும். தனக்கு இருந்த சொத்தலாவற்றை விட்டு வைத்தியருக்கு கொட்டியும் சத்தும் சுகமாக இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவை நம்பி அவர் ஆடையை தொட்டால் கூட நான் சுகமாக சொல்லி எழுந்து விரைந்து நடந்து ஆண்டவர் இயேசுவின் வஸ்திரத்தின் ஆடையின் தொங்கலை தொட்டால் உடனே அவர் சொத்தமானால் என்று வேதம் சொல்றது. நம்பிக்கையிட்டு இருந்தால் வியாதியினால் நோயினால் நம்பிக்கையிட்டு வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களை சலிப்போடும் வெறுப்போடும் விரக்தியோடும் நாட்களை கடித்துக் கொண்டிருந்த அந்த பெண்மணி ஆண்டவர் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சொஸ்தமானால் அவள் வாழ்க்கையிலே நம்பிக்கை பிறந்தது. என கருமையானவரே, என கருமையான தேவஜனமே, நம்பிக்கை இட்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையிலே நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஒருவர் இப்படியாய் சொன்னார், ஒருவன் என்ன இல்லாமலும் வாழலாம், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்திடக்கூடாது. நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்திருக்கூடாது. நம்பிக்கை வாழ்க்கையிலே குன்றும் போது அல்லது நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை அற்று போகும் போதுதான் நமக்குள்ளே நம்மேலே ஒரு வெறுப்பு சலிப்பு விரக்தி முடிவு என்ன தெரியுமா, முடிவு என்ன தெரியுமா, தற்கொலை. இந்த உலக சரித்திரம் இதனால நிரம்பி கிடக்கு. வாழ்க்கையில நம்பிக்கை, நோ ஹோப் இன் மை லைஃப். இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற பற்பல சம்பவங்கள், இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற கேள்விப்படுகிற பல செய்திகள் காரியங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நம்பிக்கையை குன்றி போக வைக்கிறது. நியூக்ளியர் வெப்பன்ஸ், கெமிக்கல் வெப்பன்ஸ், இந்த உலகத்தின் அழிவுக்குள்ளே கொண்டு போகிற பயங்கரமான ஆயுதங்களை பற்பல தேசங்களும் ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறபடியால் மனித குலத்துக்கு என்ன நடக்குமோ, எந்த நேரத்தில் ஒரு யுத்தம் வெடிக்குமோ, யுத்தம் வந்தால் என்ன ஆகுமோ, பயம் வாழ்க்கையிலே நம்பிக்கை அட்டுப்போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த உலகம் வந்து கொண்டது. குளோபல் வெப்பநிலை அதிகரிக்கிறபடியால் மலைகளிலே உச்சிகளிலே இருக்கிற பனிக்கட்டிகள் பனிப்பாறைகள் கரைகிறதால் இந்த உலகத்துக்கு ஆபத்து என்று சொல்லி பல சயின்டிஸ்ட் கொடுத்த அறிக்கையினால் இன்றைக்கு உலக தலைவர்கள் அலைகிறார்கள். இதை தடுக்க என்ன செய்கிறது, ஓடி திரிகிறார். அது மட்டுமல்ல, இன்றைக்கு திடீரென்று ஏற்பட்டிருக்கிற பொருளாதார நெருக்கடி, எக்கனாமிக்கல் கிரைசிஸ், நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளே இன்றைக்கு மனித குலத்தை தள்ளிக்கொண்டிருக்கிறது. டிவியை திறந்தால் நாம் பார்க்கிற செய்திகள் கேட்கிற செய்திகள் நமக்குள்ளே இருக்கிற நம்பிக்கையை குறைக்கிறதாக இருக்கிறது. பத்திரிகையை படித்தால், பத்திரிகைகளை சஞ்சிகைகளை வாசித்தால் அங்கே காணப்படுகிற காரியங்களும் செய்திகளும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மனித குலத்தின் நம்பிக்கையை அசைக்கிறதாக இருக்கிறது. ஆனால் ஒரு நற்செய்தி, நம்பிக்கையை இந்த மனித குலத்துக்கு ஒரே ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரம் தானே. என்ன கருமானவர்களே, நான் உனக்கு கதை விட, இந்த உலகத்தை சிருஷ்டித்த தெய்வம் உன்னையும் என்னையும் உருவாக்கி உனக்கும் எனக்கும் உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பி உன்னை வாழ வைத்த தெய்வத்தின் அடைக்கலத்துக்குள்ளேதான் உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்ற நற்செய்தி நான் உனக்கு சொல்ல. உலக ஜனங்கள் இந்த காரியங்களை பார்த்து கேட்டு ஒருவேளை நம்பிக்கையற்று போகலாம், ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனால் தேவ பிள்ளையாகிய நீ, ஆண்டவுடைய பிள்ளைகளாகி நீயும் நானும் எதை நம்புகிறோம், நம்முடைய நம்பிக்கை என்ன? நான் ஒரு திறந்த இருதயத்தோடு உங்களை பார்த்து கேட்டால், ஒருவேளை உங்களை ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்தில் கேட்டால், உங்களை கையை இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, வாட் இஸ் யுவர் ஹோப் டுடே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை குறித்த உங்கள் நம்பிக்கை என்ன? சிலர் தங்கள் பணத்தையும் செல்வத்தையும் நம்புகிறார். நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணமும் செல்வமும் எங்கள் எதிர்காலத்துக்கு போதும் என்று சொல்லி தங்கள் செல்வத்தையும் பணத்தையும் சிலர் நம்புகிறார். சிலர் தங்கள் பலத்தை தங்கள் வீரத்தை நம்புகிறார்கள். அப்படி நான் யோசித்த போது சரித்திரத்துக்குள்ளே போனால் இந்த உலக சரித்திரத்தை பார்த்தால் மகா அலெக்சாண்டர், கிரேட் அலெக்சாண்டர் இந்த உலகத்திலே பல தேசங்களை வென்று பாரிய வெற்றிகளை குவித்து உலக சரித்திரத்திலே இடம்பெற்ற மகா வீரனாகிய மகா அலெக்சாண்டர் அவர் சாகும்போது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கைகளை வெளியே விடுங்கள். ஏன் ராஜா என்று கேட்டபோது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? எத்தனை தேசங்களையும் என் வீரத்தினாலும் என் தீரத்தினாலும் கைப்பற்றினேன், பல வெற்றிகளை குவித்தேன், பல படைகளை அழித்தேன், பல தேசங்களை கைப்பற்றினேன். ஆனாலும் இந்த அலெக்சாண்டர் சாகும்போது மரிக்கும் போது நம்பிக்கையற்றவனாக சாகிறான் என்பதை இந்த உலகம் தெரியட்டும், ஆகவே என் கைகளை வெளியே விட்டு என்னை மூடி அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னதாக அவர் சரித்திரத்தை நான் வாசிக்கிறோம். 33 வயதிலே இந்த மாவீரன் மரித்தான். ஆனால் அவர் சாகும் போது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த அலெக்சாண்டர் நம்பிக்கையற்றவனாக சாகிறான். எத்தனை வெற்றிகளை குவித்தென்ன, எத்தனை தேசங்களை கைப்பற்றி என்ன முடிவு? நம்பிக்கையிட்டு சாகிற நெப்போலியன் பொனபார் இவங்களுக்கு தெரியும். இந்த ஐரோப்பாவை ஒரு குடையங்கள் கொண்டு வருவன் என்று பல யுத்தங்களை செய்து வெற்றிகளை குவித்த அந்த மாவீரன் கடைசியாக சாகும்போது தன் இரத்தத்தை அள்ளி வானத்துக்கு நேராக தெளித்து நசரனாகி இயேசுவே நீயே ஜெயித்தா என்று சொல்லி மறித்தான் என்ற அவருடைய குறிப்பிலே நான் வாசித்தேன். என்ன கருமானவர்களே, மனிதனுக்கு பலம் இருக்கலாம், வீரம் இருக்கலாம், ஆனால் அவைகள் உன் நம்பிக்கையாக மாறக்கூடாது. ஏனென்றால் உன்னை படைத்து உன்னை உருவாக்கின உன் ஜீவ சுவாசத்தை தன் கையில வைத்திருக்கிற தேவனை நீ நம்ப வேண்டும். அவருடைய அடைக்கலத்துக்குள்ளே வர வேண்டும். அவருக்குடைய வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுக்க வேண்டும். அவருக்கு உன் ஜீவியத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என்று இன்றைக்கு நான் உனக்கு சொல்லுகிறேன். This is the time to repent. Submit your life unto Christ. என கருமானவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாய் கடந்து தங்கள் வீரத்தை நம்பினார்கள், பலத்தை நம்பினார்கள், முடிவிலே நம்பிக்கையிட்டு மறித்தார்கள். கிளியோபாத்திராவை குறித்து ஒரு சஞ்சிகள் நான் படித்தேன். பேரழகி தலையில் இருந்து கால் வரைக்கும் ஒரு பழுதும் அவள் இல்லையா? சோ பியூட்டிஃபுல். அவருடைய வாழ்க்கையை வாசித்து பார்த்தால் அசிங்கமாக தன் அழகை நம்பினான். முடிவு என்ன தெரியுமா? பயங்கர நஞ்சு படைத்த பாம்பை தனக்கே கடிக்க விட்டு அவள் மடித்தாள் என்று சொல்லி அவளை குறித்த சஞ்சிகள் நான் படித்தேன். What is your hope today? உன் நம்பிக்கை என்ன? நீ எதை நம்புற? இன்னும் சிலர் மனிதர்களை நம்புகிற, அவர் எனக்கு உதவி செய்வார், இவர் எனக்கு உதவி செய்வார், இவர் நல்லவர், அவர் நல்லவர். இட் இஸ் குட். ஆனால் நாம் நம்புறவர்களும் ஒருவேளை ஒரு நேரத்தில் நம்மை கைவிடலாம். ஆகவேதான் என்னுடைய வேதம் சொல்றது, நாசித சுவாசம் உள்ள மனுஷனை நம்புகிறது விருதா, அவன் சுவாசம் பிரிந்து போகும். உங்களுக்கு தெரியுமா இன்றைக்கு எத்தனை பேரை நம்பி கட்டு போனார்கள் தெரியுமா? ஒருவேளை இங்கே உட்கார்ந்து இருக்க பலர் கூட சிலரை நம்பி உங்களுடைய வாழ்க்கை கட்டு போயிருக்கலாம். ஒருவேளை நீங்க சிலரை நம்பி அவர்களால் நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்க. நான் உங்களை சொல்றீங்க, நம்பக்கூடிய ஒருவரை நம்புங்க. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவர் ஒருபோதும் உங்களை ஏமாற்ற மாட்டார், ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஆபத்தில் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நமக்கு உதவி செய்து நமக்கு ஆலோசனை தந்து இன்றும் என்றும் நம்முடைய மரண பரியந்தம் நம்மை நடத்த, நம்மை காக்க, நமக்கு உதவி செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என கருமையானவர்களே, ஒருவேளை இங்கே உட்கார்ந்திருக்க நீங்கள் கூட பல பிரச்சனைகளால் அடிபட்டு திடீரென ஏற்பட்ட சூறாவளிகளுக்கு முகம் கொடுக்க முடியாமல் வாழ்க்கையில வெந்து போய் நொந்து போய் நம்பிக்கைட்டு ஒரு சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலும் நான் உனக்கு அறிவிக்கிறேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சூழலிலும் உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நீ வந்தடையத்தக்க அடைக்கலம் அவர். இவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார், ஒரு நாளும் உன்னை அவர் ஏமாற்றவும் மாட்டார். நான் என்ன சொல்லட்டுமா, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மிகவும் 100% நம்பத்தக்க ஒரே ஒருவர், என்னுடைய வாழ்க்கையிலே நான் முழுவதுமாய் நம்பத்தக்க ஒரே ஒருவர், முற்றிலுமாய் நம்பத்தக்க ஒரே ஒருவர், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். இவர் நம்பி கெட்டு போனவர்கள் ஒருவருமே இல்லை. ஆகவேதான் தாவீது சங்கீதத்திலே பல இடங்களில் சொல்கிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே நம்பிக்கை. சங்கீதம் 7:1-11 வசனங்களை எல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் நம்பிக்கை, ஆகவே நான் அசைக்கப்படுவதில்லை. அவனை நம்பி இருந்த, தன்னை நம்பி இருந்த தாவீதை ஒருபோது தேவன் கைவிட்டதே இல்லை என்றெல்லாம் நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். என்ன கருமான தேவ ஜனமே, வாட் இஸ் யுவர் ஹோப் டுடே? நீ எதை நம்புகிறாய்? உடைய வாழ்க்கை நம்பிக்கை என்ன? நீ எதற்காக வாழுகிறாய்? லிசன், என்ன கவனி, உடைய நம்பிக்கை என்ன? நீ எதற்காக வாழுகிறாய்? நீ எதை அதிகமாக விரும்புகிறாய்? கொஞ்சம் சிந்திச்சு பாரு. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக போ. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக போ. இந்த குறுகின வாழ்க்கையிலே நீ யாரை நம்ப போறாய்? உடைய வாழ்க்கை நம்பிக்கை என்ன? படிப்பு, பட்டம், பணம், திறமை, மனித பலம், அழகு, அறிவு, இவைகளெல்லாம் மனிதனுக்கு நம்பிக்கையாக. தேவாதி தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே நாம் எல்லோருக்கும் நம்பிக்கையாய் மாறிவிட்டார். நாம் அவருக்குள் ஒரு நீதியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆமே சொன்ன நீதிபொழிகள் 28:25 சொல்லுது, கத்தரை நம்புறவன் செழிப்பான், கத்தரை நம்புறவன் செழிப்பான், அவன் வாழுவான். அவருடைய வாழ்க்கை ஒரு நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரத்தை போல இருக்கும், ஏன்னா அவன் கத்தரை நம்புறபடியா. சோ நம்பிக்கேற்ற சூழ்நிலையிலே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை அசைக்காதபடி காத்துக்கொள்ளுங்க. எனக்கு அருமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல சூறாவளிகள் வீசலாம், பல பிரச்சனைகள் வரலாம், ஆனால் தேவன் மேலே நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை அசைக்காதபடி நாம் பார்த்துக்கொள்வோமா இருந்தால், அந்த நம்பிக்கையை நாம் காத்துக்கொள்வோம் இருந்தால், ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக உதவி செய்து நம்ம உயர்த்த, நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். போகட்டும், இப்ப நான் அடுத்த பக்கத்தை நாம் பார்த்து நாம் முடிக்கிறது நல்லது. ஒரு வசனம் வாசிப்போம், 1 Corinthians 15 எல்லாரும் எடுத்துக் கொள்ளுங்க. 1 Corinthians 15:19 வசனம் சீக்கிரம் படி. 1 Corinthians 15:19 வசனம், இம்மைக்காக மாத்திரம்
நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவளாய்,
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவளாய் இருந்தால்,
எல்லா மனுஷரை பார்க்கிலும்
பரிதவிக்கப்பட்டவளாக இருக்கும். இம்மை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 15:1-15:19 இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்து மேல நம்பிக்கையாக இருப்போமா இருந்தால், எல்லா மனுஷரும் பார்க்கணும் பரிதவிக்கப்பட்டவளாக இருப்போம். இம்மைக்காக, அதாவது இவ்வுலக வாழ்க்கைக்காக மாத்திரம், இவ்வுலக தேவைகளுக்காக மாத்திரம் நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்போமா இருந்தால், எல்லா மனுஷனும் பார்க்க நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவாய் சொல்றது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ ஜனமே, நாம் இந்த உலகத்திலே நன்றாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை கிறிஸ்துவை தேடுவது தவறல்ல, பிழை அல்ல. ஆனால் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காய், இந்த உலகத்தின் தேவைகளுக்காய், இந்த உலகத்தின் காரியங்களுக்காக மாத்திரமே நாம் ஆண்டவரை தேடுபவமா இருந்தால், நாம் எல்லாரும் பார்க்க பரிதவிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆகவே இன்மைக்காக மாத்திரமல்ல, மறுமைக்காகவும் நாம் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹாலலூயா. இந்த உலகத்திலே என்னை காக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே என்னை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே என்னை ஆசீர்வதிக்க அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். மட்டுமல்ல, மறு உலகத்திலே தன்னுடைய ராஜ்யத்திலே, அழிவில்லாத அந்த ராஜ்யத்திலே, முடிவில்லாத அந்த பேரின்ப ராஜ்யத்திலே, தன்னுடைய ராஜ்யத்திலே, பரலோக ராஜ்யத்திலே அவர் என்னை கூட்டி சேர்த்துக் கொள்வார். நான் அவரோடு வாழுவேன் என்றென்றைக்கும், 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 முடிவில்லாமல், முடிவில்லாமல் அவரோடு நான் வாழுவேன், அவரோடு நான் வாழுவேன். இந்த நம்பிக்கை நமக்கு எல்லாருக்குள்ளும் இருக்கணும். பாரு, எல்லோருக்குள்ளும் இருக்கணும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, என்றைக்கு உன் ஜீவன் போனார் நீ எங்கே போவாய்? இன்றைக்கு மரணம் சம்பவிக்குமானால் உன் முடிவு என்ன? உன் நம்பிக்கை என்ன? திடீரென அடிக்கிற சூறாவளி தென்னமரைக்காக மறிக்கிறார், பல உயிரை கொள்ளை கொள்ளும் வெள்ளம், பஞ்சம், திடீர் மரணங்கள், அகால மரணம். இம்மைக்காக மாத்திரம் நம் ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தால் நாம் படித்திருக்கின்றோம் இருப்போம். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, மறுமைக்கும் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நான் வந்து சேரணும். இந்த பூமியிலே நான் வாழுற நாட்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து, உமக்கு பிரியமும் பிரமாணிக்கமாய் வாழ்ந்து, அழிவில்லாத உம்முடைய ராஜ்யத்தில் வந்தரையே எனக்கு பலன் தானுங்க அனுதனமும் நாம் ஆண்டுடத்தில் மன்றாடுகளாக மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருக்கவும் இருக்கவும் வேண்டும். அவர் இந்த உலகத்தின் தேவைகளுக்காக மாத்திரமல்ல, நாம் மறுமைக்கும், மறு உலக ராஜ்யத்துக்கும், பலோ ராஜ்யத்தை குறித்தும் நம்பிக்கையுள்ளவர்களாக தேவ பிள்ளைகள் நாம் காணப்பட வேண்டும். சரி, நான் முடிக்கிறது முன்பாக ஒரு கார் முக்கியமான ஒரு காரியத்தை முன்வைத்து நான் முடிக்க வேண்டும். எந்த சூழ்நிலும் நாம் ஆண்டவரை நம்பணும். 100% நாம் ஆண்டவரை நம்பணும். This is one side. இது ஒரு பக்கம். மறுபக்கம் என்ன தெரியுமா? நாம் ஆண்டவரை நம்பணும். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்மை நம்புற அளவுக்கு நாம் வாழ வேண்டும். ஹலோ, நாம் ஆண்டவரை நம்பணும். இட் இஸ் ட்ரூ அண்ட் ட்ரூத். பட் அதே நேரத்தில் தேவன் நம்புகிற ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக நான் நீ வாழ. தட் இஸ் தி இம்பார்ட்டன்ட் திங். அருமையான தேவ ஜனமே, நீ யோசித்து பார். ஆண்டவர் உன்னை நம்ப முடியுமா? தேவன் உன்னை நம்ப முடியுமா? ஆண்டவர் உன்னை நம்பி ஒரு பொறுப்பை, ஒரு ஊழியத்தை உனக்கு தர முடியுமா? உயிருள்ள வரைக்கும் நீ அதை நிறைவேற்ற முடியுமா? தேவன் உன்னை நம்ப முடியுமா? ஆண்டவர் என்னை நம்ப முடியுமா? Just ask a question yourself. மற்ற 25 அதிகாரத்திலே ஒரு உவமையை நாம் பார்க்கிறோம். தாளந்து உவம் எல்லாருக்கும் தெரியும். 5 தாளந்து, 2 தாளந்து, 1 தாளந்து கொடுத்தார். கொடுக்க வேண்டியவர் கொடுக்க வேண்டியதுல கொடுத்தார். தான் கொடுத்த தாளந்தை கொண்டு இன்னும் பலவற்றை அவர்கள் சம்பாதிப்பார்கள் என்று நம்பி 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 அந்த தாளந்துகளை அவர்களிடத்தில் கொடுத்தார். எந்த பொறுப்பையும் ஒருவர் கொடுக்கும் போது அவர்களை நம்பித்தான் அவர்கள் கொடுக்கலாம் இல்லையா? தேவாதி தேவன் ஆண்டவர் தாளந்துகளை நம்பி அந்த ஊழியக்காரத்தில் கொடுத்தார். 5 தாளந்து இந்த வாப்பா, உன்னை நம்பி நான் கொடுக்கிறேன். இதை கொண்டு நீ அநேகங்களை சம்பாதிக்கப்படும். ஆண்டோட வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டான். தன் எஜமான் நம்பத்தக்கதாக இன்னும் 5 தாளந்தை அவன் சம்பாதித்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல 2 வாங்கின, ஆனா 1 வாங்கினவன் மாத்திரம் அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சு நான் பாரு. கொடுத்த தாளந்தை அவன் பாவிக்க இல்லை. கொடுத்த வரங்கள், கொடுத்த வல்லமைகள், கொடுத்த திறமைகள், கொடுத்த அறிவு, ஆற்றல், பலம், சுகத்தை அவன் பயன்படுத்தல. அப்படி அவன் வச்சுட்டான். தேவனுடைய நம்பிக்கை அங்கே கொண்டு போய்விட்டான். நான் உனக்கு தருகிறேன், நீ இதை பாவிப்பாயா, என் ராஜ்யத்தின் விருத்திக்காய், என் நாமத்தின் மகிமைக்காய் நீ இதை பயன்படுத்துவாயா. ஆனால் அந்த பரிதாபம், அவன் வாங்கினான், பெற்றுக் கொண்டான், ஆனால் அதை ப்ரொடியூஸ் பண்ண வச்சுட்டான். வெளிப்படுத்த விஷயத்தை நாம் வாசிக்கிறோம், நீ கேட்டு பெற்றுக்கொண்ட விதத்தை நினைந்து மணந்திருக்க. ஆண்டவர், நாம் ஆண்டவரை நம்பணும், பிகாஸ் ஹீ இஸ் அவர் கிரியேட்டர். நம்முடைய ஜீவ சுவாசம் அவருடைய கருத்தில் இருக்கிறது. அவர் நம்மை வாழ வைத்திருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், போஷிக்கிறார், நடத்துகிறார், நன்மை செய்கிறார். ஆகவே நாம் அவரை நம்பணும். உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் அவர் நம்மை நம்ப நாம் வாழுகிறோமா? தட் இஸ் த க்வெஸ்சன். உன் மனசாட்சிக்கு அது தெரியும். ஆண்டவர் உன்னை நம்பலாம், தேவன் உன்னை நம்பி உனக்கு ஒரு பொறுப்பை தரலாம். தன்னிடத்தில் இருக்கிறதை கொடுக்கும் போது அதற்கு ஏற்ற ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு மனுஷத்தை நான் கொடுக்கிறேன். தேவாதி தேவன் தன் ராஜ்யத்தின் விருத்திக்காய், தன் ராஜ்யத்தின் பெருக்கத்துக்காய் நம்மை நம்பி பொறுப்புகளை ஒப்புக் கொடுக்க முடியுமா? சிம்பிளா அல்லது ஹம்பிளா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் கணவன் உன்னை நம்பலாமா? உன் மனைவி உன்னை நம்பலாம்? என்ன பாச இப்படி கேட்கறீங்கன்னு நினைச்சாரு. They are living together. ஒன்றாய் வாழுகிறார்கள். ஆனா ஒருவருக்கு ஒருவர் நம்பாத சூழ்நிலைகள் எத்தனை தெரியும்? காரணம் என்ன? அவங்க நம்பத்தக்க விதத்திலே நடக்க முடியல. ஆண்டவர் நம்புற அளவுக்கு நான் வாழுகிறோம். ஆண்டவரே நான் உண்மை நம்புகிறேன், நீரன் ஆண்டவர், எனக்காக உயிரை கொடுத்த தெய்வம், நான் உண்மை நம்புகிறேன். இட் இஸ் ட்ரூ. ஆனா அதே நேரத்தில் ஆண்டவர் நம்புகிற ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேன், அவர் என்னை நம்பலாமா? அவர் நம்பி ஒரு பொறுப்பை தர முடியுமா? அவர் என்னை நம்பி ஒரு ஊழியத்தை தர முடியுமா? இந்த கொஞ்ச நாளைக்கு முன்பா நம்முடைய சேர்த்துக்கு ஒரு பாஸ்டர் வந்திருந்தார். அவர் சொன்ன ஒரு காரியம் என் மைண்ட்ல இருக்கு. இஸ்ரேல் பாஸ்டர், இஸ்ரேல் பொன்னப்பான்னு சொல், கோயம்புத்தூர்ல இருந்து வந்துட்டார். அவர் சொன்னார், ஒரு நாள் தன்னுடைய சபையிலிருந்து ஒரு இளம் பெண் வந்து கேட்டாராம், பாஸ்டர் எனக்கு ஒரு ஓழியம் தான். அவர் சொன்னாராம், அவர் யோசிச்சார், என்ன ஓழியத்தை கொடுக்கிறது, கொடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. பைனலா அவர் சொன்னாராம், ஒரே ஒரு ஊழியம் இருக்கு செய்தியா. அந்த வாலிபன் சொன்னாலும், பாஸ்டர் நீங்க என்ன ஊழியத்தை தந்தாலும் நான் அதை செய்ய. அப்படியா, நீ சொல்றத நான் நம்பலாமா? எஸ். அப்ப சொன்னாரா, ஒரே ஒரு வேலைக்கு இடம் இருக்கு, ஊழியத்துக்கு இடம் இருக்கு, அது என்னன்னா நம்முடைய சேச்சிக்கு சொந்தமான டாய்லெட் எல்லாம் கிளீன் பண்ண, நீ அதை செய்ய. அந்த படி சொன்னாலா? எஸ். அவர் ரெண்டாந்தரம் வரும்போது சொன்னார், இன்று வரைக்கும் அந்த பெண் அந்த வேலையை, அந்த பொறுப்பை, அந்த ஊழியத்தை செஞ்சிட்டே இருக்கு. ஐரோப்பாவில் இருக்க டாய்லெட் அல்ல, இந்தியாவுக்கு போனவங்களுக்கு தெரியும் அதை பற்றி. ஆனாலும் ஆண்டவரோட வேலையாச்சு. ஐ ஹாவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி, எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கு, எனக்கு ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய தோட்டத்திலே அவருடைய வீட்டிலே எனக்கும் ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. இதிலே நான் ஆண்டவர் நம்பத்தக்க விதத்திலே நான் இருக்கிறேனா? தேவன் என்னை நம்பலாமா? என்னை வைத்திருக்கிற பொறுப்பில், எனக்கு தந்திருக்கிற ஊழியத்தில் ஆண்டவர் என்னை நம்ப முடியுமா? லூக்கா சுவிசேஷத்தை நாம் ஒரு சரித்திரத்தை படிக்கிறோம். ஒரு ஐஸ்வர்யவானுக்கு ஒரு உக்ரைனக்காரர் இருந்தார். அவனை நம்பி தன்னுடைய உக்ரைனத்தோட பொருட்கள், பொறுப்பு எல்லாவற்றையும் எஜமான் கொடுத்தான். ஆனால் அந்த உக்ரானக்காரன் அந்த அந்த மேனேஜர் தன்னுடைய எஜமானுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டார். அவருடைய ஆஸ்திகளை அழிந்து போட்டார். எஜமான் வந்தார், கேட்டார், உன்னை கொடுத்து இப்படி எல்லாம் நான் கேள்விப்படுறேனே, கணக்கு ஒப்பு கொடு, உன்னை நம்பி நான் தந்தேனே, என் பொருட்களையும் என் வேலையையும் உன்னை நம்பி நான் தந்தேனே, நீ இதை பெருக்குவாய், நீ இதை கட்டுவாய், நீ இதை செய்வாய், நீ இதை நிறைவேற்றுவாய் என்று உன்னை நம்பி உன்னை நான் மேனேஜராக உக்ரானக்காரனாக வைத்தேனே. நண்பனே, நீ என்ன செய்தாய்? என் ஆஸ்திகள் எல்லாம் அழித்து போட்டாயே, கெடுத்து போட்டாயே, என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணிட்டாயே. கணக்கு ஒப்புவி, இனிமேல் நீ உக்ரானக்காரனாக இருக்கக்கூடாது. இரக்கருமையான தேவ ஜனமே, நாம் ஆண்டவர் நம்பணும். இட் இஸ் ட்ரூ. இன் தி மீன் டைம் தேவன் நம்மை நம்ப நாம் நடக்கிறோமா, நாம் வாழ்றோமா? ஒரே ஒரு கேள்வி உன்னை நீ கேட்டுப்பார், ஆண்டவர் உன்னை நம்பலாமா? எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு விலக மாட்டான். இந்த நம்பிக்கையினால் தேவன் யோபுவை பிசாசின் கையில் கொடுத்தான். நீ செஞ்சுப்பா, நீ என்ன செய்ய போற செஞ்சுப்பா, அவன் என்னை விட்டு விலகவே மாட்டான். நீ அவன் ஒரு நாள் போய் பிசாசு நிற்கிற தேவ சமூகத்தில் தேவபுத்திரன் ஆண்டவரே, நீ யோபுவையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுத்தி வேலி அடித்திருக்கு இல்லையா? நீர் அவன் கைகளை கிரிய ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதி அவன் தான் அவன் உண்மை சேவிக்கிற அவன் கையை நிறுத்தி தொட்டு பாரு, அப்பொழுது அவன் உண்மை விட்டு விலக மாட்டான். அப்ப ஆண்டு சொன்னார், இவா நீ செய்யறதை செஞ்சுப்பாரு, அவனுக்கு உண்டான எல்லாப்பட்டும் நீ தொட்டு பாரு, அவன் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை விட்டு விலகவே மாட்டான். போனா செய்யறதெல்லாம் செஞ்சு பார்த்தான், அசையவில்லை. அவன் சொல்றான், நீ என்னை கொண்டு போட்டாலும் உன் மேலே நம்பிக்கை, வாத்தான் திரும்ப போறான் ட்ரை பண்றான் பாரு. இப்ப சொல்றான், இங்க பாரு ஆண்டவரு, எல்லாம் சரிதான், ஆனா அவன் சரீரத்தை தொட மாத்திரம் இடம் கொடுத்து பாரு, அப்போது அவன் உண்மை தூசிக்க மாட்டான் பாரு அப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ என்ன செஞ்சாலும் செஞ்சுப்பார், அவன் என் மேல வச்சிருக்க நம்பி விட்டு விலகவே மாட்டான். கொடுத்தார், நீ செஞ்சுப்பார். போனா வேகமா தலையில் இருந்து கால் வரை கொடிய வியாதி பருக்களால் வாதித்தான் எவ்வளவோ. ஆனாலும் அந்த சூழ்நிலை இருந்தான் அவர் சொன்னாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல, பிகாஸ் அவர் தான் என்னை உருவாக்கினார், அவர் தான் என்னை சிருஷ்டித்தார், அவர் தான் என்னை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், ஆகவே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கை விட்டு நான் விலக மாட்டேன். What will happen in my life? என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடக்காவிட்டாலும் நான் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை விட்டு விலகவே மாட்டேன். ஆண்டவர் அவனை நம்பினார். யோபு தேவனுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணவன். அவன் மறித்தும் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிற பாரு. இன்றைக்கு நாம் யோபுவை குறித்து பேசுறது காரணம் என்ன? இத்தனை ஆண்டுகள் போய்விட்டது, இத்தனை வருடங்கள் கழிந்து விட்டது, ஆனாலும் இன்றைக்கும் நாம் யோபுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கோமே, காரணம் என்ன? அவர் தேவன் மேலே வைத்த நம்பிக்கையினால் தேவ கரம் அவனை ஆசீர்வதித்து இரட்டத்தனியாக உயர்த்தினதை இன்றைக்கும் நாம் படிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, யோபு போய்விட்டார், யோசேப்பு போய்விட்டார், ஆனால் அவர்கள் தேவன், யோபுவின் தேவன், யோசேப்பின் தேவன் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார் பார். நாம் இவரை நம்பணும், மட்டுமல்ல அவர் நம்மை நம்பத்தக்க ஒரு வாழ்க்கை நாம் வாழணும். அது ஃபண்டமெண்டலா நான் உங்களுக்கு அன்பாக சொல்ற ஒரு காரியம். ஜஸ்ட் யூ நீ கொஞ்சம் அமர்ந்து அமைதியாக தேவ சமூகத்தில் இருந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் நம்பக்கூடிய ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேன், தேவன் என்னை நம்ப முடியுமா? ஆண்டவர் என்னை நம்பி ஒரு பொறுப்பை எனக்கு தர முடியுமா? ஆண்டவர் நம்புற மனுஷனாக ஏன் நீயும் நானும் இருக்கக்கூடாது? தேவனால நம்பப்படுற ஒரு மனிதனாக மனுஷியாக ஏன் நீயும் நானும் இருக்கக்கூடாது? நம்முடைய நம்பிக்கையை பொன்னின் மேலும் பொருளின் மேலும் படிப்பின் மேலும் பட்டங்கள் மேலும் ஆஸ்தி மேலும் அந்தஸ்து மேலும் வைக்காமல் ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேலே நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்தோமா இருந்தால் இம்மையிலே அவர் நம்மை ஆசீர்வதிப்பார், மறுமையிலே அவர் நமக்கு முடிவில்லாத ஒரு நித்திய வாழ்வை தருவேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொன்னதை செய்கிறவர். அவர் போய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பார். நான் நம்பக்கூடிய ஒரே ஒருவர், இம்மைக்கும் மறுமைக்கும் நம்பக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இருக்கிற இந்த நிலைமையில உங்களுடைய வாழ்க்கையிலும் பல காரியங்கள் நடந்ததினால், பல சம்பவங்கள் நடந்தபடியால் நீங்கள் ஒருவேளை நம்பிக்கை அற்றவர்களாக இங்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கலாம். ஆனால் நான் உங்களை சொல்கிறேன், இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உறுதியாக உண்மையாக முழுவதுமாக நீ நம்புவாயா இருந்தால், உன்னை சுற்றிலும் ஒரு சாதகமற்ற சூழ்நிலை இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி உன்னை ஆசீர்வதிக்க அவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நீ அவரை நம்பினால் அவர் உன்னை வாழ வைப்பார். நீ அவரை நம்பினால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ அவரை நம்பினால் அவர் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நீங்க விசுவாசி ஆமே சொல்லுங்க. யாவரும் எழுந்து நிற்போம்.